வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில உலக ஆய்வக விலங்குகள் தின சிறப்பை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் விலங்கு அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆர் திருமுருகன் அவர்கள் ஆராய்ச்சியில் ஆய்வக விலங்குகளின் முக்கியத்துவம் பற்றியும் பாதுகாப்பும் குறித்து பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ஆர் திருமுருகன், பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர், விலங்கின அறிவியல் துறை, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி.
இப்ப இன்னைக்கு வந்து உலக ஆய்வக விலங்குகள் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்துல வந்து விலங்குகள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது எந்த வகையில இருக்கு அப்படின்னா என்ன, அதோட இல்லாம இந்த ஆய்வக பரிசோதனைக்கு வந்து என்ன மாதிரியான விலங்குகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது, இந்த தகவலை முதல்ல சொல்லலாமே.
உலக ஆய்வக விலங்குகள் தினம் என்பது வந்து சார் ஒவ்வொரு ஆண்டுகளோரும் ஏப்ரல் 24 அன்று நினைவு கூறப்படுகிறது. இந்த நாளை ஒட்டிய வாரம் உலக ஆய்வக விலங்குகளுக்கான உலக வாரமாக கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் ஆய்வுக்கூடங்களில் விலங்குகளை ஆய்விற்காக பயன்படுத்துகின்றனர். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விலங்குகள் மீது உயிரி மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி செய்கின்றன. அதாவது இந்த விலங்கு ஆராய்ச்சி என்பது விலங்குகளை பயன்படுத்தி அதன் மேல் ஆய்வு மேற்கொண்டு மனிதனுக்கு தேவையான மருத்துவம் சார்ந்தவைகளை கண்டுபிடித்தலும் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை கண்டறிதல், இதுதான் இதோட மெயின் எய்ம். அப்புறம் ஆய்வக பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய பல வகையான அனிமல்கள் விலங்கினங்கள் இருக்கு. அந்த அதுல குறிப்பா சொல்ல போனா எலி, வெள்ளெலிகள், அது ஆங்கிலத்துல சொல்றோம் அப்படின்னா ஹாம்ஸ்டர், ரேட், மைஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து பெரும்பாலான ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நீர்நிலையில உள்ள விலங்கினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீன். இப்ப அதுல மீன்ல பார்த்தோம்னா பல வகையானது பயன்படுத்துறோம். ரோகு, மிர்கால், கெண்டை, பாவல், விரால், இறால், திலேபியா, இப்படி பல வகையான மீன்களை மாடல் ஆர்கானிசமா பயன்படுத்துகிறோம். இதுல வந்து முயல், கினியா பன்றியும் பயன்படுத்துறோம். பறவை இனத்துல எடுத்துக்கிட்டோம்னா கோழி, வாத்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கால்நடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எருமை மாடு, அதுகளை எல்லாம் விலங்கினங்களை ஆய்வகத்துல வந்து பயன்படுத்தி பரிசோதனையில ஈடுபடுறோம்.
இப்ப இந்த ஆய்வக விலங்குகளோட இந்த பயன்பாடு என்ன சார், என்ன மாதிரி இருக்கு?
இது ஆய்வக விலங்கு பயன்பாடு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அந்த ஆய்வக விலங்குகளினுடைய பயன்பாடை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து உயிரி மருத்துவ பயன்பாடு, மற்றொன்று வந்து விவசாய பயன்பாடு. அதாவது இதுல உயிரி மருத்துவ பயன்பாடு என்பதுல வந்து விலங்குகளின் மூலமாக மனித நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மருந்துகளுடைய தாக்கம், அதாவது அதனுடைய ஆதிக்கம், அந்த அதோட எப்படி எஃபெக்ட், மருத்துவோட எஃபெக்ட் எப்படி இருக்கு என்பதை பற்றி கண்டறிவதும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது பக்க விளைவுகளாக இருந்தாலும் சரி அதனால் ஏற்படக்கூடிய மற்ற காரணிகளையும் விலங்குகளின் மூலமாக கண்டறியப்படுகிறது. இது வந்து உயிர் மருத்துவ பயன்பாட்டுக்கு விலங்குகளின் பங்கு. அடுத்து விவசாய பயன்பாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அது வந்து விவசாய பயன்பாடுல வந்து அழகு மீன் வளர்ப்புன்னு சொல்றோம், நம்ம அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர் சொல்லுவோம். உணவுக்கான மீன் வளர்ப்பு மற்றும் பால் வளம் பெருக்குவதில் பயன்படுகிறது. இதுல என்ன குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அக்வாட்டிக் ரிலேட்டட், அதாவது நீர்நிலை சார்ந்த விலங்குகள் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் போகுது அப்படின்னா, விலை குறைந்த சத்து மிகுந்த தீவனங்கள் தயார் செய்ய, அதாவது அறிவியல் பூர்வமாக தயார் செய்யப்பட்டு ஆய்வக விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி மற்றும் தீவனம் உட்கொண்ட அளவு அனைத்தும் பரிசோதிக்கப்படுகிறது. அதன் தொடர்புடைய காரணிகளையும் தரவாக சோதிக்கப்படுகின்றன. இதற்கு முறையான சான்றிதழ் உரிமம் பெற்று தீவனம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது.
இப்ப அதே போல இந்த விலங்குகளுக்கு வந்து நெறிமுறை குழு அப்படிங்கறது எதுவும் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதோட பங்கு என்ன சார்?
விலங்குகளுக்கு நெறிமுறை குழு என்பது, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் அந்த இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி அப்படின்ற ஒரு குழுவானது இருக்கும். அதுக்கு வந்து விலங்கு நெறிமுறை குழு அப்படின்னு சொல்றோம். இந்த குழுவினுடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னா, விலங்கு ஆராய்ச்சியில் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதும் அதை கண்காணிப்பதும் இக்குழுவினுடைய தலையாய கடமையாகும். அதாவது ஒழுங்குமுறைனா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு, அந்த விதிகளை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்க கூடியதான் அந்த குழுவினுடைய இது. இந்த குழுவில பார்த்தா அப்படின்னா அந்த குழுவினுடைய முக்கிய பணி இன்னொன்னு அப்படின்னா, எதற்காக தேர்வு செய்த இந்த விலங்கில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை விரிவாக அந்த குழுவானது அலசி ஆராயும். அதாவது எந்தெந்த மாதிரியான பகுப்பாய்வுகள் செய்யப்படுகிறது, ஆராய்ச்சியின் போது விலங்குகள் எவ்வாறு கையாளப்படுகிறது, எந்த அளவில் மருந்து கொடுக்கப்படுகிறது, அதாவது எந்த அளவில் மருந்து கொடுக்கப்படுகிறதுனா டோஸ் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மருந்தினுடைய அளவை வந்து பல அளவு நிலைகளில் கொடுக்கப்பட்டு இதுல எந்த நிலை வர இதுக்கு வந்து டாக்ஸிக் இல்லாம இருக்கு, எந்த நிலைக்கு மேல் போகும்போது இது டாக்ஸிக்கா மாறும் அப்படின்றதெல்லாம் இந்த குழு வந்து டீட்டெயில ஆராய்ச்சியாளர்களோட கலந்துரையாட செய்யும். இந்த ஆராய்ச்சினால் என்ன பயன் எல்லாவற்றையும் ஆராய்ச்சியாளர் வந்து இந்த குழுவுடைய எடுத்துரைத்து அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதி பெற்ற பின்னர் தான் இந்த விலங்குகள்ல வந்து அவர்கள் கொடுத்த கருத்துருவின் அடிப்படையில் ஆராய்ச்சிக்கான அனுமதி வழங்கப்படும். இந்த ஆராய்ச்சியை இப்ப இந்த ஆராய்ச்சி நடைபெறுகின்ற பொழுது இவை அனைத்தும் சரியான வழியில் செல்கிறதா என சரிபார்த்து அனுமதி வழங்குவது இக்குழு உறுப்பினர்கள் பொறுப்பாகும். நம் விருப்பத்திற்கு ஏற்ப தேவைக்கு அதிகமான எண்ணிக்கையில் விலங்குகளை ஆய்விற்காக பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலா மனித பயன்பாட்டிற்கு விலங்குகளை பயன்படுத்தும் போது எத்தனை எண்ணிக்கையில் விலங்குகள் தேவை என்பதை குறிப்பிட்டு இக்குழுவிடம் அனுமதி பெற வேண்டும். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து 20 எண்ணிக்கையிலான விலங்கு வேணும். இந்த 20 எண்ணிக்கையிலான விலங்குகளை வந்து எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டு எந்த மாதிரியான ஆராய்ச்சியை பண்றோம் அப்படின்றத அந்த குழுவிடம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியை பற்றி தெளிவா எடுத்துரைக்கப்பட வேண்டும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களின் ஆராய்ச்சியோட நிகழ்வுகளை கேட்டறிந்து அதை பயன்படுத்தும் விலங்குகளின் தேவைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய வசதிகளின் மாற்றம் குறித்து நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகத்தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி, அதாவது விலங்கு நெறிமுறை குழுவானது செயல்படுது. இதனுடைய பங்கானது ஆராய்ச்சியில் முக்கியமானது.
நல்ல சார். இப்ப அதே போல இந்த விலங்குகளுக்கு மீதான இந்த பரிசோதனைகளுக்கான கட்டுப்பாடு, அதே போல இந்த மேற்பார்வை நோக்கத்துக்கான குழு அப்படிங்கிற வகையில் இருந்துச்சுன்னா அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
இது வந்து பார்த்தா அப்படின்னா, இன் ஜெனரலா இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பரேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டான அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சிபிசிஎஸ்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய விலங்குகள் நல வாரியம், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆய்வகங்கள்ல வந்து விலங்குகளின் மீதான துன்புறுத்தல்களை கருத்தில் கொண்டு விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்தி மேற்பார்க்கும் நோக்குடையான குழு. அனிமலை வந்து எந்த அளவுக்கு வந்து துன்புறுத்துகள்லாம் இருக்கக்கூடாது, அதுல அனிமலை கொள்றதனுடைய அளவுகளை குறைக்கப்பட வேண்டும் அப்படின்றதோட நோக்கத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய குழு தான் இந்த கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பரேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டட் அனிமல்ஸ் சொல்லும். அதாவது விலங்குகள் மீதான பரிசோதனைகளின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வையின் நோக்கத்திற்கான குழு என்று சொல்லுவாங்க. இந்த குழு எப்ப அப்படின்னா, 2001 விலங்குகளை வளர்க்கவும் சோதனை நடத்தவும் கட்டுப்படுத்தும் விதிகளை இயக்குகிற குழுல இருந்து ஃப்ரேம் பண்ணாங்க.
நல்ல சார். இப்ப அதே போல இந்த ஆய்வக விலங்குகள் வந்து கட்டுப்பாடுகள் பக்கத்து விவரத்தை சொன்னீங்க, அதே போல இதுக்கான நெறிமுறைகள் வந்து அனுமதி சான்றிதழ் எதுவும் வாங்கணுமா இல்ல என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
அதாவது இந்த ஆய்வக விலங்குகள்ல வந்து இது பண்ணோம் அப்படின்னா, நெறிமுறை சான்றிதழ்ன்றது அது வந்து அந்த சர்டிபிகேட், இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். அது இந்த குழுவானது குறிப்பிட்ட ஒரு ஆய்விற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அனுமதிக்கப்பட்ட விலங்கு எண்ணிக்கையை குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு ரிசர்ச்சுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், எத்தனை எண்ணிக்கையான அனிமல் தேவைப்படும். இப்ப வந்து ஒரு ப்ரொப்போஸ், நம்மளுடைய ப்ரொப்போசல் கொடுக்கும் பொழுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இத்தனை எண்ணிக்கை, அந்த குழுவானது ஒரு நீண்ட விவாதத்தை ஏற்படுத்தி இதுல வந்து ஓகே இந்த இந்த ஆராய்ச்சிக்கு இத்தனை எண்ணிக்கையான விலங்குகள் போதுமானது அப்படின்னு அவங்க நிர்ணயம் செய்வாங்க. அந்த எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அக்குழுக்கள் அனுமதித்த எண்ணிக்கைக்கு மிகாமல் ஆய்வை முடிக்க வேண்டும். இது இந்த ஆய்வை முடிக்கின்ற பொழுது நம்மளுடைய ஆய்வினுடைய சயின்டிஸ்ட் அதான் வந்து எப்படின்னா, நம்ம ஜேர்னல்ல ஆய்வு சுருக்கமாக சப்மிட் பண்றோம், வெளியிடுறோம். அந்த ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கும் போது இந்த சான்றிதழ் வந்து மிகவும் அவசியம். ஒவ்வொரு இதழிலும் வந்து அறிவியல் சார்ந்த இதழ்கள்ல நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவை வெளியே பப்ளிஷ் பண்ணும் பொழுது இந்த சான்றானது ரொம்ப அவசியமானது.
நல்லது சார். அப்ப இந்த சான்றிதழ் எந்த அளவுக்கு அவசியங்கிற விரிவான வகையில சொன்னீங்க. அதே போல இந்த ஆய்வக விலங்குகளை வந்து பயன்படுத்தி என்ன மாதிரியான பகுப்பாய்வு வந்து செய்யப்படுகிறது?
இது இன்றியமையாத கொஸ்டின் சார். இந்த ஆய்வக விலங்குகளை பயன்படுத்தி பகுப்பாய்வு என்பது ரொம்ப உலகத்துல வந்து ரொம்ப முக்கியமான நிலைப்பாடுல இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து புற்றுநோய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புற்றுநோய் மட்டுமல்ல, புற்றுநோய், நரம்பியல் தொடர்பான நோய் மற்றும் ஞாபகத்திறன், சர்க்கரை நோய் போன்ற நோய்களை குணப்படுத்தும் மருந்து கண்டுபிடிப்பதற்கும் அந்த மருந்தினுடைய வீரியம் அதன் செயல் விளக்கத்திற்கும் குறிப்பிட்ட மருந்தினால் அல்லது நோயினால் உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறியவும் சரி செய்யவும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது தாவரம் சார்ந்த ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட், அந்த காம்பவுண்ட் தனி குணம் வாய்ந்த ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அந்த அந்த மருத்துவம் சார்ந்த அந்த பொருளை வந்து இந்த விலங்குகள்ல வந்து பரிசோதிக்கப்பட்டு இது எந்த அளவுக்கு அந்த நோய் தாக்கத்தை குறைக்கிறது, அது போக அந்த நோய் தாக்கத்தை குறைக்கின்ற வகையில் மட்டுமல்லாமல் இதன் சார்பாக எந்தெந்த உறுப்புகளில் எதுவும் சேதம் ஏற்படுகிறதா. இப்போ ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவர், இன்டஸ்டைன், கணையம், குடல், கிட்னி, இப்படி ஒவ்வொரு வகையான உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள்ல ஏதோ பாதிப்பு ஏற்படுகின்றதா, அந்த பாதிப்பானது குறைவானதா இல்ல மிகையானதா அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய இந்த ஆய்வின் மூலமா தான் வெளிப்படும்.
இந்த ஆய்வு விலங்குகளுக்கு பொதுவா மாற்று பயன்பாடு வகையில எதுவும் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாங்க.
அதாவது ஆய்வு விலங்குகள்ல வந்து எப்படின்னா அனிமல வந்து பயன்பாடுகளை எண்ணிக்கையை வந்து குறைக்கணும்ன்ற நோக்கத்துல முதல்லயே எடுத்த உடனே நேரடியாக அனிமலுக்கு போகாம அதற்கு முன்னாடி இந்த விலங்குகளை பயன்படுத்துவதற்கு மாற்று பயன்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா மனித செல்கள் மற்றும் திசுக்கள், அதை வந்து அதுக்கு சொல்றது வந்து இன்விட்ரோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்விட்ரோ முறைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த மெத்தடுக்கு. அது எப்படின்னா கணினியோட உதவியுடன், அதான் வந்து அத நம்ம அறிவியல் பூர்வமா சொல்லணும் அப்படின்னா மேம்பட்ட கணினி மாடலிங் நுட்பங்கள், அது வந்து அது வந்து அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி இன்சிலிகோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் சிலிகோ மாதிரிகளில் குறிப்பிடப்படுகின்றது இந்த இது. அந்த அனைத்து வகையான மனித திசுக்களையும் செயற்கை ஊடகத்தில் வளர்க்கலாம். அது வந்து அந்த இன்விட்ரோ மெத்தட்ல இருந்தா அதுக்குன்னு ஒரு மீடியம் இருக்கு, அந்த இதுல வந்து இந்த ஊடகத்துல வளர்க்கலாம், அதனை கொண்டு ஆராய்ச்சி செய்யலாம்.
நல்லது சார். இப்ப வந்து இந்த மாற்று பயன்பாடுக்க பத்தி வர சொன்னீங்க. இப்ப அதே இந்த ஆய்வக விலங்குகளுக்கான வந்து மாற்று பயன்பாடு இருந்தும் விலங்குகளோட ஆராய்ச்சி செய்வதற்கான காரணம் என்ன சார்?
அதாவது இப்ப அந்த கணித மாதிரி அப்படின்னு சொன்னோம், கணித மாதிரிகள் மற்றும் திசுக்களில் ஆய்வு செய்து நம்மால் மருந்தின் வீரியத்தை வந்து முழுமையாக கணிக்க முடியாது. அது வந்து ஒரு பிரைமரி டேட்டா மாதிரி தான், அது ஒரு பிரைமரி அனாலிசிஸ். முழு ஆராய்ச்சிக்கு முன்னாடி இதை நான் பண்றது, அதாவது உயிர் உள்ள ஒரு விலங்கில் பயன்படுத்தும் போது அதன் விளைவுகளை முழுமையாக ஆராய முடியும். திசுக்களின் ஆய்வுகளின் மூலம் ஓரளவுக்கு மட்டுமே கணிக்க முடியும். அது அது இது என்ன அப்படின்னா இதன் மூலம் விலங்குகளுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம்.
இல்ல சார், இப்ப அதே போல இப்ப இந்திய அளவுல வந்து ரொம்ப அதிகமான வகைகள்ல அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய விலங்குகள் என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
அதாவது நம்ம இந்திய அளவில் மட்டும் இல்ல உலக அளவிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 95% வெள்ளலிகள் மற்றும் எலிகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இது ஏன் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றா மனிதர்களுடைய மரபணு இருக்கு பாருங்க, ஜீன், அந்த மரபணு வந்து 99% எலிகளின் மரபணுடன் பொருந்துவதால் இவை வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா மனித நோய் பிரிவு ஆராய்ச்சி அனைத்திலுமே இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது.
இப்ப வந்து இந்த விலங்குகளோட ஆராய்ச்சி அப்படின்னா என்ன, அதோட எந்த அளவுக்கு அதோட முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த ஆராய்ச்சி மூலியமா மனிதர்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது முன்னெச்சரிக்கையாக இந்த விலங்குகள் மூலியமா பரிசோதனைகளை செய்து அது மனிதனோட நோய் கண்டறியக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு இந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணுது, அதற்கான வழிமுறைகளா இருக்கு, அது போல சான்றிதழ் எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிறது இல்லாம வந்து கூடுதலான வகைகள்ல நம்ம எலிகள் முக்கியமான அந்த மாதிரியான ஆராய்ச்சிக்கு பங்கு பயிருகிறது அப்படிங்கிற தகவலையை சொன்னீங்க. இது போன்ற தகவலை இன்னைக்கு வந்து விரிவான தகவலை எடுத்து கூறியமைக்கு புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இந்த தினத்தில் உங்கள் துறைக்கு வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
எனது இந்த உலக ஆய்வக விலங்குகள் தினத்தினுடைய இந்த அரிய கருத்துக்களை தகவல்களை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இது போன்ற குறிப்பிட்ட அந்த அறிவியல் பூர்வமான நாட்களை சிறப்பாக அதனுடைய தகவல்களை மக்களுக்கு சென்று சேரும் வகையில் தேர்ந்தெடுத்து மக்களிடம் கொண்டு செல்லும் புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் எனது துறையான பாரதிதாசன் பல்கலைக்கழக விளங்கின அறிவியல் துறை சார்பாகவும் பாரதிதாசன் பல்கலையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை உலக ஆய்வக விலங்குகள் தின சிறப்பை முன்னிட்டு ஆராய்ச்சியில் ஆய்வக விலங்குகளின் முக்கியத்துவம் பற்றியும் பாதுகாப்பும் குறித்து பல தகவல்களையும் வழங்கிய டாக்டர் ஆர் திருமுருகன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.